السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي لم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك ولم يكن له ولي من الذل وكبره تكبيرا. وأفضل صلوات الله وأزكى تسليماته على سيدنا وسندنا وحبيبنا وأسوتنا وشفيعنا وقرة أعيننا محمد أرسله ربنا تبارك وتعالى شاهدا ومبشرا ونذيرا وداعيا إليه بإذنه وسراجا منيرا، وعلى آله الطيبين الطاهرين الذين طهرهم ربنا جل شأنه في كتابه تطهيرا، وأصحابه الذين جاهدوا في سبيل ربنا تبارك وتعالى جهادا كبيرا، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم يجزي الله المحسنين من عباده جنة وحريرا. أما بعد، அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன், நம் எல்லோரையும் படைத்து பரிபாலித்து போஷித்து காத்து வருகின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் உரித்தானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமானவன், இணை துணையற்றவன், வணக்கத்துக்கு பாத்திரமானவன். அல்லாஹ் வைத்த வேற வேறு யாரும் எதுவும் இல்லை என்று சாட்சி கூறுகிறேன். அல்லாஹ் தஆலாவின் அருமை தூதர், எங்கள் தலைவர், என் நம்மையுரிலும் மேலான அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் அருமை குடும்பத்தவர்கள், அருமை தோழர்கள், அவர்களின் வழியை பின்தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற நடக்கவிருக்கிற நன்மக்கள், அவர்களது உயர்ந்த வழிக்காக அழைக்கும் உழைக்கும் நட்பணியில் ஈடுபட்டுள்ள அனைத்து நல்லோர் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் ஸலாத்தும் சலாமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை உரிய முறையில் அஞ்சி வாழும்படி ஆரம்பமாக எனக்கும் தொடர்ந்து உங்களுக்கும் வசியத் செய்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய முபாரக்கான அழகான வீட்டிலே, அவனின் ஓர் இபாதத்திலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் நம் எல்லோரையும் அவனின் அருமை தூதர், எங்கள் தலைவர், அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உயர்ந்த சுவனலோகத்திலே ஒன்று சேர்த்து வைப்பானாக. அல்லாஹுவின் அன்புக்குரிய நல்லடியார்களே, சாதுரியமாக நடந்து கொள்வது, சாமர்த்தியமாக வாழ்ந்து கொள்வது இஸ்லாம் நமக்கு சொல்லித் தந்துள்ள ஒரு முக்கியமான போதனை. எங்கும் எப்பொழுதும் சாமர்த்தியமாக சாணக்கியமாக வாழ்ந்து கொள்வதை இஸ்லாம் எல்லோருக்கும் போல ஒன்றாக கற்றுத்தந்துள்ளது. நாம் வாழுகிற உலக வாழ்க்கையிலே ஏமாறுவதற்கும் ஏமாற்றப்படுவதற்குமான சந்தர்ப்பங்கள் வெகுவாக நிறைந்திருக்கும். இந்த சந்தர்ப்பங்களுக்குள் நாமும் தொடர்ந்து வாழ வேண்டியிருக்கிறது. இந்த நிலையிலே முஸ்லிம் என்ற வகையில் சிறப்பாகவும், மனிதன் என்ற வகையிலே பொதுவாகவும், ஒவ்வொருவரும் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்கள் ரசூல்மார்கள் என்று அனுப்பியவர்களிடத்திலே நாம் சிறுவயது முதல் படித்த ஒரு பாடத்திலே அல்லாஹுடைய ரசூல்மார்களிடம் இருக்க வேண்டிய முக்கியமான நான்கு அம்சங்கள் பண்புகளிலே ஃபித்னா அல்லது ஃபத்தானா, புத்தி கூர்மை என்று கட்டாயமாக இருக்க வேண்டும் என்று படித்திருக்கிறோம். ஒவ்வொரு நபியும் ஒவ்வொரு ரசூலும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு ரசூலும் புத்தி கூர்மை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். இது ஏன் தெரியுமா? தாம் பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ள சுமத்தப்பட்டுள்ள பணியிலே மிகவும் திறமையான ஒரு வேலையை அவர் செய்து முடிப்பதற்கு இந்த விஷயம் அல்லது பண்பு ரொம்ப முக்கியமானது. எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் புத்தியோடு நடந்து கொள்ள வேண்டும், சாமர்த்தியமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஒரு முக்கியமான விஷயமாக ரசூல்மார்கள் விஷயத்திலே அல்லாஹு தஆலா தெரிவு செய்து வைத்திருந்தான். ரப்புக யக்லுகு மா யஷாஉ வ யக்தார், உங்களுடைய ரப் அவன் தான் நாடியதை படைக்கிறான், தெரிவும் செய்கிறான். அல்லாஹு தஆலாவுடைய தெரிவு என்பது மகத்தானது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் கையாளுகிற உலக விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை முன்பின் யோசித்து செய்து கொள்ள வேண்டும். இது ஒரு பெரிய புத்தியை அல்லாஹத்தாலா வாழ்க்கைக்கு தருகிறார். நமது வாழ்வியலிலே என்றும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு பெரிய பாடத்தை அல்லாஹத்தாலா இஸ்லாத்திலே வைத்திருக்கிறார். என்ன? நாம் செய்கின்ற அல்லது செய்ய போகின்ற வேலைகளை நன்கு முன்பின் யோசித்து பார்த்து கொள்ள வேண்டும். அதன் நன்மை தீமைகளை, சாதக பாதகங்களை, பின் விளைவுகளை எல்லாம் நன்கு சிந்தனை செய்து பார்த்ததற்கு பிறகுதான் அதற்கு பின் அதில் இறங்க வேண்டும். ஆழமறியாமல் காலை விடாது என்று சொல்வது இதனைத்தான். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே எதிரிகள் பற்றி சொல்லுகிற போது கூட என்ன சொன்னான் தெரியுமா? முனாபிக்குகள், நயவஞ்சகர்கள் என்றும் உங்களோடு இருப்பார்கள். அவர்கள் உங்களுடைய நண்பர்களாகத்தான் வெளித்தோட்டத்திலே இருப்பார்கள். உங்களால் அவர்களை நண்பர்களா எதிரிகளா என்று பிரித்தெடுத்துக் கொள்வது முடியாது. அப்படியானவர்கள் உங்களுக்கு நண்பர்கள் அல்ல, எதிரிகள். ஹுமுல்லாது, அவர்கள் எதிரிகள்தான். அவர்களை நீங்கள் ஜாக்கிரதையாக அவர்களோடு இருந்து கொள்ளுங்கள் என்று தொடர்கிற வாயத்திலே தான் அல்லாஹ்வுத்தாலா சொல்லி தந்தார். நீங்க அவங்களோட ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க, கவனமா இருந்துக்கோங்க, எச்சரிக்கையோடு நடந்துக்கோங்க. எந்த நேரத்தில் உங்களுக்கு எப்படி எவ்வகையான தீங்குகளை அவன் செய்வான், உங்களை சுற்றி எப்படியான சதி வலைகளை பின்னி வைத்திருப்பான் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் யாரோடும் நீங்கள் இருக்கிறீர்களா, 50-60-70 வீதம் நம்புகின்ற அதே நேரத்திலே இவனுக்கு இன்னும் ஒரு பக்கமும் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, யா ஐயுஹல் லதீன ஆமனு ஹுது ஹிதரக்கும் வ ஹுது ஹிதரக்கும் பல இடங்களிலே நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள், கவனமாக இருங்கள், எதிரிகளுடைய எதிர்ப்பை நீங்கள் சாதாரணமாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். நீங்கள் எப்பொழுதும் எல்லா எதிரிகளையும் உங்களை விட பலம் குன்றியவர்கள் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். எந்த நேரத்திலே உங்களுக்கு எதிராக சதி திட்டங்களை செய்து உங்களை முறியடிப்பதற்கும் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. அவதானமாக இருங்கள் என்று அல்லாஹத்தாலா எங்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் வாழுகிற சூழல் குடும்பத்துக்குள்ளேயே, எங்களுடைய உறவினர்கள் வீட்டுக்குள்ளேயே யாரும் யாரையும் நம்பி வாழ முடியாது என்ற நிலை. பிள்ளைக்கு தந்தை விசுவாசம் இல்லை, பிள்ளைக்கு தாய் விசுவாசம் இல்லை, தந்தைக்கும் தாய்க்கும் பிள்ளைகள் விசுவாசம் இல்லை, கணவனுக்கு மனைவி விசுவாசம் இல்லை, மனைவிக்கு கணவன் விசுவாசம் இல்லை. தொழில்துறையிலே எல்லா இடங்களிலும் கொடுக்கல் வாங்கலிலே வாங்குபவரும் விற்பவரும் நம்பி வியாபாரம் செய்ய முடியாத நிலை. எல்லா இடங்களிலும் எல்லா விஷயங்களிலும் ஒருவர் மற்றவரை நம்பவே முடியாத ஒரு பயங்கரமான ஏமாற்றுகிற உலகத்திலே வாழ்கிறோம். அல்லாஹ் சொல்லித் தருகிறான், ஏமாற்றாதே, அதே சமயத்திலே ஏமாந்தும் போகாதே. ஏமாற்றுவது எப்படி குற்றம் என்பதை நான் சொல்லியிருக்கிறேனோ, நீ ஏமாறுவதும் புத்திசாலித்தனம் அல்ல என்பதையும் உனக்கு நான் சொல்லி தந்திருக்கிறேன். அது ஒரு குற்றம் அல்ல, ஆனால் நீ ஒரு ஏமாளியாக இழுச்ச வாயனாக இருக்கக்கூடாது என்பதையும் நான் உனக்கு சொல்லி தந்திருக்கிறேன் என்பதைத்தான் மேற்சொன்ன ஆயத்துகளிலே அல்லாஹ்வுத்தாலா சொல்லியிருக்கிறார். அன்பு நெஞ்சங்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹவரத் உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், லஸ்து பில் ஹப் வலா யஹ்தஉனி அல் ஹப் நான் ஏமாற்றுபவனும் அல்ல, ஏமாற்றுபவன் என்னை ஏமாற்றுவதும் கிடையாது. நான் ஏமாற்றுபவனும் அல்ல. அந்த கீழ்த்தரமான வேலை நான் செய்வதில்லை, நான் யாரையும் ஏமாற்றுவதில்லை. அதே வேளை ஏமாற்றுகிற ஒருவன் என்னை ஏமாற்றுவதும் இல்லை. ஏனென்றால் அவ்வளவு புத்திசாலித்தனமாக, ஜாக்கிரதையாக, சாமர்த்தியமாக நான் நடந்து கொண்டிருக்கிறேன். எல்லா விஷயங்களிலும் நான் அவதானமாக இருந்து கொண்டிருக்கிறேன், சிந்தித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். என்னை ஏமாற்றுபவர் எவரும் இலகுவில் ஏமாற்றிவிட முடியாது என்று சொன்னார்கள். இந்த நிலைக்கு நாம் வர வேண்டும் சகோதரர்களே. எவரையும் நாம் ஏமாற்றுவது இல்லை என்ற முடிவிலே இருக்க வேண்டும், செய்யவும் கூடாது. எவரும் எம்மை ஏமாற்றுவதற்கு நாம் அனுமதிக்கவும் கூடாது. இருந்தாலும் நாம் ஏமாந்து போகிறோம். காரணம், அல் மர்உ யக்கீசு அலா நஃப்ஸி, அல் இன்சானு யக்கீசு அலா நஃப்ஸி என்ற அரபிகள் முதுமொழி ஒன்று வைத்திருக்கிறார்கள். அதாவது மனிதன் தன்னை வைத்துத்தான் அடுத்தவரை ஒப்பு நோக்குகிறான். மனிதன் தன்னை வைத்துத்தான் அடுத்தவர்களை ஒப்பு நோக்குகிறான். நல்லவன் பார்க்கிற கேட்கிற எல்லோரையும் நல்லவனாகத்தான் பார்ப்பான், கெட்டவன் பார்க்கிற எல்லோரையும் கெட்டவனாகத்தான் பார்ப்பான், பொய் சொல்லுகிறவன் அவனோடு பேசுகிற எல்லோரையும் பொய் சொல்பவனாகத்தான் பார்ப்பான். ஏனென்றால் மனிதன் தன்னை வைத்துத்தான் அடுத்தவரை ஒப்பு நோக்குகிறான். சகோதரர்களே, மனிதர்கள் நல்லவர்கள் சீக்கிரம் ஏமாந்து போவதுண்டு. காரணம், அவரிடத்திலே வந்து பேசுகிற எல்லோரையும் நடித்து பேசினாலும் கூட உண்மையாகவே அந்த நிலையில் தான் அவர் இருக்கிறார் என்று நம்பிவிடுவார். இதனால் தான் நல்லவர்கள் சீக்கிரம் ஏமாந்து போகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு நெஞ்சங்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி நாம் ஏமாந்து போய்விடக் கூடாது. புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏமாளிகளாக, இழுச்சவாயர்களாக இருக்கக்கூடாது. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் நபி அவர்களிடத்தில் இருந்து இதனை படித்து வாழ்ந்தார்கள். ஒரு சமயம் சஹாபிகளில் ஒரு சாரார் ஒரு பயணம் மேற்கொண்டிருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், அந்த காலத்திலே பயணம் என்பது இரவு பகல் பல நாட்கள். இரவு வருகிற போது ஒரு இடத்திலே தங்கிக் கொள்வார்கள். ஒரு இடத்திலே இரவு வந்த சமயம் தங்கினார்கள். அந்த இடத்திலே உள்ள குடியிர் வாழக்கூடிய மக்களிடத்திலே தமக்கு ஏதும் விருந்து கொடுக்கும்படி கேட்டார்கள். இந்த காலத்தில் மாதிரி போகிற இடமெல்லாம் ரெஸ்டாரண்ட் அல்லது சாப்பாட்டு உணவகம் இருக்கும் என்று இல்லையே, போகிற இடத்திலே அவர்களுடைய சமையல் ஏற்பாடு, இல்லை என்றால் அரபிகளிடத்திலே உயர்ந்த ஒரு பண்பாடு இருந்தது. ஏனென்றால் அவர்களுக்கும் இப்படியான நிலை ஏற்படுவதுண்டு. பரஸ்பரம் அவர்கள் தம்மிடத்திலே வரக்கூடியவர்களுக்கும் தாம் போகிற இடங்களிலே உள்ளவர்களுக்கும் விருந்து பரிமாற்றம் இருந்தது. இவர்கள் அந்த இடத்திலே வாழக்கூடியவர்களிடத்திலே விருந்தோம்பல் தரும்படி கேட்ட போது அவர்கள் மறுத்துவிட்டார்கள். ஏனால் என்று சொல்லிவிட்டார்கள். அரபு சமுதாயத்திலே அது ஒரு இழிந்த குணமாகவும் உரிமையை மறுக்கப்படுவதாகவும் கருதப்பட்டது. சகோதரர்களே, ஒரு இரவு நேரத்திலே தங்குகிறவர்களுக்கு, பிற இடத்திலிருந்து வந்திருப்பவர்களுக்கு உண்ணுவதற்கு எந்த ஏற்பாடும் இல்லாத சமயத்திலே உண்ணுவதற்கு ஏற்பாடு கேட்காமல் செய்து கொடுத்திருக்க வேண்டும். கேட்டும் அவர்கள் மறுத்துவிட்டது ஒரு பெரிய இழிந்த அதே நேரத்திலே குற்றச்செயலாகவும் அரபிகளிடத்திலே பார்க்கப்பட்டது. அந்த இரவு இந்த சஹாபிகளும் தங்கியிருக்கிறார்கள். அங்கே அந்த இடத்திலே வாழ்கிற குடிமக்களுடைய தலைவருக்கு ஏதோ ஒரு விஷஜந்து தீண்டி அவருக்கு விஷம் தலைக்கேறிவிட்டது. உள்ள அத்தனை சிகிச்சைகளையும் மருந்துகளையும் கொண்டு முயற்சித்து பார்த்தும் எதுவும் அவருக்கு பயனளிக்கவில்லை. அவர்களிடையே ஒரு சிலர் சொன்னார்கள், வந்திருக்கக்கூடிய பிற ஊரை சேர்ந்த இவர்களிடத்திலே போய் ஏதாவது மருந்து இருக்குமா, சிகிச்சை இருக்குமா என்று கேட்டு பார்ப்போம் என்று சொன்ன போது அங்கிருந்து இங்கே வந்தார்கள். இவர்களிடத்திலே வந்து சொன்னார்கள், எங்களுடைய தலைவருக்கு விஷம் ஏறியிருக்கிறது, அவருக்கு உள்ள சிகிச்சை எல்லாம் செய்து பார்த்தோம், நமக்கு தெரிந்த அத்தனை மருந்துகளையும் கொண்டு முயற்சித்து பார்த்தோம், பயனேதும் கிடையாது. உங்களிலே ஏதும் செய்பவர்கள், சிகிச்சை செய்பவர்கள் இருக்கிறார்களா? ஒரு சஹாபி சொன்னார், நான் செய்வேன், நான் ஓதி பார்ப்பேன், ருக்கையா செய்வேன், ஓதி பார்ப்பேன். அவர்கள் சொன்னார்கள் சரி என்று. ஆனால் இவர் சொன்னார், ஒரு விஷயம், நீங்க எங்களுக்கு இந்த இடத்துல விருந்தோம்பல் செய்யும்படி கேட்டும் நீங்க செய்ய இல்லை, ஆகையினால நான் வந்து ருப்பியா செய்து அவருக்கு குணம் ஏற்பட்டால் எங்களுக்கு ஏதும் இதற்கு பிரதி உபகாரம் செய்ய வேண்டும். என்ன செய்யலாம்? சொன்னார்கள், ஒரு தொகை ஆடு தர வேண்டும், மந்த ஒன்று தரணும். அவர்கள் ஆம் என்றார்கள். இப்பொழுது உயிர் தான் முக்கியம். இந்த சஹாபி போய் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத ஓத அந்த மனிதருக்கு இலேசானது. அந்த இடத்திலேயே அவர் துள்ளி குதித்து எழுந்து விட்டார். விஷமும் இறங்கிவிட்டது, அவருக்கு குணமும் கிடைத்து விட்டது. இப்பொழுது கேட்டார், உடன்படிக்கையின் படி அவர்களும் கொடுத்தார்கள். ஏறத்தால அல்லது சரியாக 30 ஆடுகள் பெற்றுக்கொண்டார்கள். பெற்றுக்கொண்டவர்கள் அதனை பயணத்தை முடித்துக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், இப்படி ஒரு சங்கதி, நாம் இந்த ஆட்டை ஒருவரும் கூட எடுத்துக்கொள்ளவில்லை, 30 ஆடுகள் உங்களிடத்திலே வந்து நாங்கள் செய்தது சரியா என்பது பற்றி தெளிவு பெற்றதற்கு பிறகுதான் இதுக்கு முடிவு செய்வோம் என்று முடிவோடு இருக்கிறோம். நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் எல்லோரும் பங்கு வைத்து எடுத்துக் கொள்ளுங்கள், எனக்கும் ஒரு பங்கு தாருங்கள் என்று சொல்லிவிட்டு சிரித்தார்கள். சகோதரர்களே, இதுல பல பாடங்கள், பல பாடங்கள் சஹீஹ் புகாரியில் இடம்பெற்றுள்ள இந்த அறிவிப்பிலே பல பாடங்கள். அது ஒன்றுதான், தமக்கு ஒரு தக்க சமயத்திலே உதவி இருக்க வேண்டியவர்கள் உதவாத போது அவர்களுக்கு தேவைப்படுகிற போது உதவ வேண்டும், ஆனால் இழிச்ச வாயன்களாக போய் உதவக்கூடாது. உங்களுக்கு உதவ வேண்டும், இதுவும் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது, உமக்கு தீங்கு செய்தவனுக்கும் நன்மை செய்வீராக, உபகாரம் செய்வீராக. நமக்கு விருந்தோம்பல் செய்யவில்லை என்பதற்காக அவர்களுடைய உயிரொன்றுக்கு போராடுகிறவருக்கு நாம் சிகிச்சை செய்ய தெரிந்திருந்தும் செய்யக்கூடாது என்று இருப்பது நல்லதல்ல. ஆனாலும் நம்மை இழிச்ச வாயன்களாக, ஏமாளிகளாக இவர்கள் எடுத்துக்கொள்வதையும் நாம் அனுமதிக்க கூடாது. இரண்டையும் பேலன்ஸ் பண்ணிதான் அந்த சஹாபிகள் அந்த நேரத்திலே நடந்து கொண்டார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மை சுற்றி ஏமாற்றுவதற்கென்றே ஆட்கள் இருக்கிறார்கள், நம்மை சுற்றி இருக்கிறார்கள், நமக்குள்ளே இருக்கிறார்கள், நமது வீடுகளுக்குள்ளே இருக்கிறார்கள். நான் ஒரு ஏமாளி அல்ல, இறைசாக ஏமாறுபவன் அல்ல என்பதை ஒவ்வொருவரும் அடுத்தவர் மனதில் பதிய வையுங்கள். ஓஹோ, இவர் கட் அண்ட் ட்ரைடான ஆள், வெட்டொன்று துண்டுருண்டா பேசுவார். இவரிடத்துல நாங்க பசப்பு வார்த்தைகள் அப்படி இப்படி என்று அவரை போற்றி புகழ்ந்தெல்லாம் ஒன்றுமே நடக்காது. எங்களுடைய புகழாரத்துக்கெல்லாம் அவர் மயங்குபவர் அல்ல, இலகுவில் அவர் ஏமாந்துபவர் அல்ல என்பதை அடுத்தவர் மனதில் பதிய வைப்பதானது முக்கியம். சஹாபிகள் இந்த வேலையை செய்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய விஷயத்தை ஏற்கனவே படித்தோமே, நான் ஏமாற்றுபவனும் அல்ல, ஏமாற்றுபவன் என்ன ஏமாற்றுவதும் கிடையாது என்று சொன்னோமே. இதனை முஸ்லிம்கள் ஒவ்வொருவரும் தமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு தடவை ஏமாந்து போய்விட்டால் அதே விஷயத்திலே மீண்டும் ஒரு தடவை, அதே ஆடினால் மீண்டும் ஒரு தடவை நாம் ஏமாற்றப்படுவதற்கு இடமளிக்க கூடாது. லா யுல்ஜகுல் முஃமின் மின் ஜுஹ்ரின் வாஹிதின் மர்ரதைன், முஃமின் ஒரே பொந்தில் இரண்டு தடவைகள் தீண்டப்படுவதில்லை, கொட்டப்படுவதில்லை. ஒரு பொந்தில போய் கையை விட்டு காலை விட்டு கொட்டப்பட்டோம், ஏதோ ஒரு வகையிலே மாட்டிக்கொண்டோம், மீண்டும் அதே பொந்திலே போய் கையை காலை விடுவதானது அவிவேகம், புத்தியின்மை, மோட்டுத்தனம். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தந்தார்கள், செயலிலும் காட்டினார்கள். அபு அஸ்ஸா என்று ஒரு பெரிய கவிஞன், வாயை திறந்தால் கவி பாடும் வல்லமை அவனுக்கு இயற்கையாக இருந்தது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த அல்லாஹ்வுடைய தூதரை இழித்து வசை கவி பாடியவர், பத்ர் போரிலே முஷ்ரிக்களோடு எதிரணியிலே வந்தவன், கைது செய்யப்பட்டவர்களுள் அவனும் ஒருவன். ஈற்றிலே நபி அவர்களிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்றாடினான். ஏனென்றால் நபி அவர்கள் கைதிகள் விஷயத்திலே அவர்கள் சில நிலைப்பாடை எடுத்திருந்தார்கள். அதில் ஒன்று, எவர் எவர் ஏதாவது கொடுத்து விட்டு தம்மை விடுவித்துக் கொள்ளலாம் என்று. இவன் சொன்னான், என்னிடத்தில தருவதற்கு ஒன்றுமில்லை, நான் ஒரு பரம ஏழை, போதாக்குறைக்கு எனக்கு பிள்ளைகள் என்று குடும்பம் இருக்கிறது, எனக்கு கருணை காட்டி சும்மா விட்டு விடுங்கள் என்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா விட்டுட்டான். இது கருணியம், கருணை. ஆனால் ஒரு நிபந்தனையை போட்டார்கள், உன்னை சும்மா விடுவேன், நீ இதுக்கு பிறகு இஸ்லாத்துக்கோ முஸ்லிம்களுக்கோ எதிராக பேசக்கூடாது, இயங்கக்கூடாது. அவன் அந்த உறுதிமொழியை கொடுத்தான். போனான், தப்பினேன் பிழைத்தேன் என்று போனான். மீண்டும் அவனுடைய பல்லவி தொடர்ந்தான்.
அடுத்த வருடம் முகத் போர் வந்த போது எதிரணியிலே அவன் வந்தான். அந்த யுத்தத்தில் மீண்டும் கைதாகினான். கைதாகிய பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் அதே விஷயத்தை சொன்னான். பழைய வல்லவே, எனக்கு குடும்பம் இருக்கிறது, பார்க்க வேண்டும், எனக்கு வருமானம் இல்லை, நான் ஒரு பரம ஏழை, என்னுடைய ஏழை கணக்குக்கும் என்னுடைய வறுமைக்காக என்னுடைய குடும்பத்துக்காக நீங்கள் கருணை காட்டுங்கள் என்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுடச்சுட அவனை பார்த்து சொன்னார்கள், வல்லாஹி லா தம்ஸஹு ஆரிதை بمكه بعدها وتقول خدعت محمدا مرتين. நீ இதுக்கு பிறகு மீண்டும் மக்காவுக்கு போய் உன் தாடியை அப்படியே புடிச்சி தடவி 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 முஹம்மதை ரெண்டு தடவை ஏமாற்றி போட்டேன் என்று சொல்வதற்கு நான் விடுவேன். ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னார்கள், அவருடைய கதையை முடிங்கது, அவன் வெட்டி கொல்லப்பட்டான். சகோதரர்களே, இரண்டு தடவைகள் ஒரே பொந்திலே கடி வாங்க மாட்டோம், உண்மையான முஃமின்களாக நாம் இருப்போம் என்றார். எல்லா விஷயங்களிலும் தான் ஒருத்தன் எங்களை ஏமாற்றி விட்டார், போய் சொல்லி எங்களுக்கு முன் எங்களுக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தினார், கொடுத்த வாக்குறுதியை மீறினார், தரவேன் என்றால் தரவில்லை, இப்படியெல்லாம் நடந்து கொள்பவர்களோடு மீண்டும் மீண்டும் இதே விஷயத்திலே போய் மாற்றுவது நாம் செய்கின்ற ஒரு புத்தி அற்றவேலே, புத்திசாலித்தனம் அல்ல. மீண்டும் மீண்டும் கடன் கொடுப்பதும் அதே ஆளுக்கு, அவனுக்கு பின்னால ஓடுவதும் வியாபாரத்தில் இதெல்லாம் சகஜமாகி போயிட்டு, அதுக்கு பிறகு வருத்தப்படுவதும், அந்த கவலையை சுமந்து கொண்டு வீட்டுக்குள்ள போறதும், மனைவி மக்களோடு அந்த சகோதரர்களை வியாபாரிகளை எல்லோருக்கும் தான் இது பாடமாக அமைய வேண்டும். ஒரே ஆளிடம் திரும்ப திரும்ப ஏமாறுகிறவர்களாக இருக்கக்கூடாது. இந்த புத்தியை நாங்கள் படிப்போம். எங்களுக்கு மூணு வகையில் அறிவு வரணும். மூணில் ஒரு வகை, ஒன்று புத்தகங்களை படித்த அறிவு வரணும், வாசித்த அறிவு, ஏற்றறிவு என்று சொல்வோம். இல்ல ஒருவர் சொல்லுவதை கேட்ட அறிவு வரணும், கேட்ட அறிவு. முந்தினது ஏற்றறிவு, இரண்டாவது கேட்ட அறிவு, மூணாவது நடந்ததை வைத்து அனுபவித்து பெற்ற அறிவு, பட்டறிவு, பட்டு மாய்ந்து கிடைத்த அறிவு. இந்த மூன்றுமே எங்களுக்கு வருவதில்லை என்று சொன்னா எங்களை போல ஒரு பெரிய மோடையர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அன்பர்களே, சகோதரர்களே, எங்களுக்கு புத்தகம்தான் வாசிக்கிறோம் இல்லை, இப்படி நாலு போதனைகளையாவது கேட்கிறோம், அதுவும் இல்லை எத்தனை தடவை பட்டிருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். பட்டறிவு அனுபவம் பெரிய ஆசான் என்று சொல்லுவோம். எங்களுக்கு படித்து தருகிற ஆசிரியரை விடவும் நாம் எதிர்கொள்கிற நேரடியாக பட்ட எக்ஸ்பீரியன்ஸ், பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸஸ், மோசமான அனுபவங்கள், கசப்பான அனுபவங்கள், இதெல்லாம் எங்களுக்கு பெரிய ஆசான். பட்டறிவு அனுபவ அறிவு என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரவில்லையா? அனுபவசாலிதான் பெரிய ஞானி என்பது இந்த ஹதீஸ்ல படிக்கிறோம். அனுபவசாலிதான் ஞானி என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஞானம் படித்தும் வரலாம், கேட்டும் வரலாம், வாசித்தும் வரலாம், ஆனால் அனுபவத்தில் பெறுகிற ஞானத்தை விஞ்சிய ஞானம் ஒன்று இல்லை என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். லா ஹக்கீமா இல்லா து தஜ்ரிபா, அனுபவசாலிதான் ஞானி என்று சொன்னார்கள். சுனன் திருமிதியுடைய ரிவாயத்தில் அறிவிப்பு. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் எப்பொழுதும் எப்பொழுதும் சாணக்கியமாக இருந்து கொள்வோம், சாமர்த்தியமாக நடப்போம், சாதுரியமாக இருப்போம். எம்மை எவரும் ஏமாற்றுவதற்கு அனுமதிக்காமல் வாழ்வோம். அது வீட்டுக்குள்ளே இருக்கலாம், குடும்ப வட்டத்துக்குள்ளே இருக்கலாம், நட்பு வட்டத்துக்குள்ளே இருக்கலாம், எதையோ வகையில் எல்லாம் நம்மோடு எதையெல்லாம் பேசி அவர்களை விட்டால் நமக்கு ஆள் இல்லை என்று நம்பவும் அளவுக்கு நம்மோடு பேசி உரையாடி நமக்கு நாலு உதவிகளை செய்து நம்மிடத்திலிருந்து பெரிய விஷயங்களை அள்ளிக்கொண்டு போவதற்காக வேண்டி சிறிய மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பது போல அன்றாடம் நமக்குள்ளேயே வந்து நமது வீட்டுக்குள்ளே வந்து, இது ஒரு பக்கம், தெரியாதவர்கள் வந்து தெரிந்தவர்கள் போல நடித்து எத்தனையோ ஏமாற்று, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நல்லவர்களாக மார்க்கத்தை பின்பற்றி நடப்பவர்களாக காட்டிக்கொண்டு, தீன்தாரிகள் என காட்டிக்கொண்டு மார்க்கத்தை காட்டி அதன் மூலமாக ஏமாற்றுபவர்கள் ஒரு பக்கம், திரும்பும் பக்கமெல்லாம் நம்மை ஏமாற்றுவதற்கென்றே ஒரு கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு வாழ்வோம். எல்லா பக்கங்களிலும் நம்மை சுற்றி நாலா பக்கங்களிலும் சதி வலைகள் பின்னி வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேல்தான் நாம் நடந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இதைத்தான் மேலே சொன்ன வசனங்கள், மேலே சொன்ன ஹதீஸ்கள் எல்லாம் நமக்கு உணர்த்துகின்றன. எப்பொழுதும் நாம் ஜாக்கிரதையாக இருப்போம், அவதானமாக இருப்போம். எவரையும் நம்பி வேடையில்லை, எனக்கு நான் மட்டுமே நம்பிக்கை என்கிற முடிவு போடுவோம். எனக்கு நான் மட்டும்தான் நம்பிக்கை, மற்றவர்கள்லாம் ஓரளவு தான். நூற்றுக்கு நூறு வீதம் நம்புவது நான் என்னை மட்டும் தான் என்கிற முடிவில் இருந்து கொண்டு நாம் வேலை செய்வோம். அது எதுவாக இருந்தாலும் சரிதான். மார்க்கத்தின் பேரிலே ஏமாற்றுபவர்கள் கொஞ்சம் நஞ்சமா, இப்படி இருக்குது அப்படி இருக்குது, ஏமாத்தி ஏமாத்தி ஏமாத்தி. இன்னொரு கூட்டம் மஸ்ஜிதில் நிர்வாகம் செய்யறது, அந்த மஹல்லாவை ஏமாத்துற நிர்வாக குழு மஸ்ஜிதின் பேர். இன்னொரு கூட்டம் ஜமாத்துகளின் பேரில், இயக்கங்களின் பேரில். இன்னொரு கூட்டம் தர்மங்கள் செய்கிறோம், ஜகாத்து திரட்டுகிறோம், சதக்கா செய்கிறோம், திரட்டுகிறோம் என்று அப்படி ஒரு கூட்டம். கொஞ்சம் நஞ்சமில்ல சகோதரர்களை, இலங்கையில மட்டுமில்ல உலகத்தின் பல நாடுகளில் கிராமங்கள் நகரங்களில் எல்லாம் நல்லவற்றை காட்டிய மாற்றுகிற ஒரு பெருங்கூட்டம். இவற்றிலிருந்து தப்பி வாழ்வது என்பதே ஒரு பெரிய சவால். இது ஒரு பக்கம், அரசியலை வைத்து ஏமாற்றுபவர்கள் ஒரு பக்கம். அது அன்றாட மாமூல் வாழ்க்கை நமக்கு. அவர்கள் தேர்தல் காலங்களிலும் ஏமாற்றுவார்கள், தேர்தல் அல்லாத காலங்களிலும் ஏமாற்றுவார்கள். தேர்தல் காலத்தில் ஒரு வகையான ஏமாற்றுதல், தேர்தலுக்கு பிறகு அடுத்த தேர்தல் வரைக்கும் ஒரு வகையான ஏமாற்றுதல். இப்படி ஒரு கூட்டம். இப்போ தேர்தல் காலம் நடக்குதோ இல்லையோ, ஏமாற்றுகிற வழியில் இன்னும் ஒரு போக்கிலே வருவார்கள். யாரையும் எந்த கட்சியையும் எந்த அரசியல்வாதியையும் நம்பி எந்த பயனும் இல்லை என்பதை கடந்த 15-20 ஆண்டுகளில் நீங்கள் நன்றாக அனுபவித்திருக்கிறீர்கள். எந்த ஒரு அரசியல்வாதியையும் நம்பாதீர்கள், உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீங்கள் மாத்திரமே நம்பிக்கைக்குரியவர்கள். இவர்கள் எவரும் ஆபத்தின் போது ஒருவர் அல்ல, மாற்றமாக நம்மை விற்று நமது முழுகையை நம்மையே அவர்கள் சவாரி செய்கிற வாகனமாக மாற்றி அவர்களுடைய வயிற்று பிழைப்புக்கும் இன்னொரு நன்மைகளுக்குமாகவும் எல்லாவற்றையும் நமது உரிமைகளையும் அப்படியே விற்று அவர்களுடைய அபிலாஷைகளை சாதித்துக் கொள்பவர்கள், அடைந்து கொள்பவர்கள். இவர்களுக்கு பின்னால் போவது, இவர்களை நம்பி வாழ்வது, இதெல்லாம் முட்டாள்தனம். நம்முடைய அனுபவங்கள் அதைத்தான் சொல்லியிருக்கின்றன. எந்த கட்சியும் எந்த அரசியல்வாதியும் விதிவிலக்கு இல்லை என்ற அளவுக்கு எல்லாம் நம்மை ஏமாற்றுபவர்களாக இருந்திருக்கிறார். எனவே பொதுவிலே சகோதரர்களே, நாம் ஏமாற்றுபவர்களாக இருக்கக்கூடாது, ஏமாறுபவர்களாக இருக்கக்கூடாது. எல்லோருக்கும் எல்லோரும் ஒருவர் மற்றவருக்கு விசுவாசமாக இருக்க படிப்போம். ஆளுபவன் ஆளப்படுபவர்களுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும், ஆளப்படுபவர்கள் ஆளுபவனுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். தேர்தல் முடிந்த கையோடு வென்றவனையும் காண முடியாது, தோற்றவனையும் காண முடியாது. அடுத்த தேர்தல் வருகிற போது மீண்டும் ஒரு புதிய தொப்பியை அணிந்து கொண்டு வருகிற கூட்டங்கள் தான் இவர்கள். அன்பர்களே, மேலான சகோதரர்களே, இது வாழ்க்கைக்கு தேவையான, குறிப்பாக எங்களுடைய உலக விவகாரங்களை நிர்வகித்துக் கொள்வதற்கு தேவையான ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உரிய மாபெரும் புத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித் தந்திருக்கிறான். இதன்படி வாழ்வோம். என்னை மட்டும் நான் நம்பி வாழ்கிறேன், நான் மட்டுமே எனக்கு நூற்றுக்கு நூறு வீதம் நம்பிக்கை, அடுத்தவரெல்லாம் எனக்கு நூற்றுக்கு நூறு வீதம் நம்பிக்கை கூறியவர்கள் அல்ல. நான் ஏமாற்றவும் கூடாது, ஏமாறவும் கூடாது என்ற முடிவோடு வாழ்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஏமாற்றாத ஏமாறாத வாழ்க்கையை தருவார்கள். யா அல்லாஹ், நம் அனைவரையும் உன்னுடைய மேலாக ரஹ்மத்துக்கு உட்படுத்தி வைப்பாயாக. நம்பி மோசம் போன கூட்டத்திலே நம்மை சேர்த்து விடாதே யா அல்லாஹ். யாரையும் நாம் ஏமாற்றி விடவும் கூடாது, யாராலும் நாம் ஏமாற்றப்பட்டு விடவும் கூடாது. கஷ்டப்பட்டு வாழ்கிறோம் யா அல்லாஹ், சிறிய வார்த்தையிலே ஏமாந்து போய் அனைத்தையும் இழக்கிறோம் யா அல்லாஹ். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் யா அல்லாஹ், ஒரு சின்ன நொடி பொழுதிலே நம்மை ஏமாற்றி அடுத்தவர் பறித்துக் கொண்டு போகிறார்கள். யாவதா யாரிடம் சொல்லி அழுவது இதை என்றால் உன்னிடம் தான் சொல்லி அழ வேண்டியிருக்கிறது. இழுச்ச வாயர்களாக நாம் இருப்பதிலிருந்து நம்மை பாதுகாப்பாயாக. எந்த ஒரு மனிதராலும் நாம் ஏமாற்றப்படுவதிலிருந்து பாதுகாப்பாயாக. இந்த அரசியல் ரீதியாக நாம் ஏமாற்றப்படுவதற்கு பாதுகாப்பாயாக. அரசியல்வாதிகளுடைய தொல்லைகளிலிருந்து நம்மை பாதுகாப்பாயாக. அரசியல் அவலங்களிலிருந்து நம்மை பாதுகாப்பாயாக. அரசியல் என்றாலே ஏமாற்றுதல் என்ற நிலைக்கு வந்துள்ளோம் யாவா. இந்த ஏமாற்றுதல் என்ற அரசியலிலிருந்து நம்மையும் எல்லோரையும் முழு உலகத்தையும் பாதுகாப்பாயாக. எல்லோரும் ஒருவர் மற்றவருக்கு நம்பிக்கையாக நாணயமாக வாழ்பவர்களாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.